அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய இறைவனின் திருநாமத்தில் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்த உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இறைவன் தாமே நியமித்த நீதியின் பாதையை நீங்கள் பின்பற்றி நீங்கள் அதிலே நடக்கவும் இறைவனிடத்தில் உண்மையான அன்பு கூறவும் இறைவனிடம் நீங்கள் நெருங்கி வாழவும் வேண்டும் என்று இறைவன் விரும்புகிறான். இன்றைய பாடத்திட்டத்திற்குள் நாம் கடந்து போகலாம். அன்பானவர்களே, நமது முந்தின நிகழ்ச்சியில் நாம் வாக்குறுதி அளித்தபடி இறைவனை பிரியப்படுத்த ஈசா நபியை பின்பற்றுகிறவர்கள் எவ்வாறு வாழ வேண்டும், ஆராய இன்று நாம் திட்டமிட்டுள்ளோம். ஈசாவின் சீடர் ஒருவர் தன் இருதயத்தில் வைத்துள்ள விசுவாசத்திலும் தன் சிந்தனையிலும் தன் பேச்சிலும் கிரியைகளிலும் அவருடைய வாழ்க்கை முறையிலும் வித்தியாசம் காணப்பட வேண்டும். ஈசாவின் சீடர்கள் வாழும் வழியை கருத்தில் கொள்வதற்கு முன் ஒரு நபரை ஈசாவின் சீடராக்குவதன் வழிமுறைகளை குறித்து மறுபரிசீலனை செய்வோம். நாம் பார்த்தபடி ஈசாவின் சீடர் முதலாவதாக இறைவனுக்கு முன்பாக தன்னை ஒரு பாவி என்பதை ஒப்புக்கொள்கிறான். மேலும் தன் சொந்த கிரியைகளை வைத்து ஜனத்திற்கு போய்விடலாம் என்கிற நம்பிக்கை இருக்காது. இறைவன் தன் இறைவாக்கினர் மூலமாக அறிவிக்கப்பட்ட நஜாத்தின் திட்டத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிறான். இறைவனின் திட்டம் என்ன? ஈசாவின் சிலுவை மரணத்தின் மூலம் ஆதமின் சந்ததியின் பாவத்தை இறைவனால் மன்னிக்க இயலும். அதற்காகத்தான் ஈசா நபியை சிலுவையில் மரணிக்க இறைவன் ஒப்புக் கொடுத்தான். நம்மை நீதிமான்களாக்கும்படி ஈசாவை இறைவன் உயர்த்தினான். சுருக்கமாக, ஈசாவின் சீடர் ஈசாவின் சிலுவை மரணத்தை நம்புவார். இறைவன் வாக்களித்தபடி ஈசாவின் மூலம் தன்னுடைய பாவங்கள் யாவும் மன்னிக்கப்பட்டு விட்டது என்பதை நம்புவார். அப்படிப்பட்டவரை இறைவன் தனது குமாரனைப் போலவே தத்தெடுத்துக் கொள்வான். சுவிசேஷத்தில் இவ்விதமாகவே எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் 1:12 ஆயத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஒருவேளை சிலர் இக்கருத்திற்கு மாறாக வாதிடலாம். இயேசு பாவத்தை மன்னித்து விட்டால் மறுபடியும் நம் மன விருப்பத்தின்படி பாவம் செய்து வாழலாம். இயேசு மறுபடியும் பாவங்களை மன்னித்துக் கொண்டே இருப்பாரா என்பது சிலரது சந்தேகம். இந்த கருத்து சத்தியத்திற்கு முரணானது. இப்படிப்பட்டவர்கள் பாவம் என்றால் என்ன, பாவ மன்னிப்பு எதற்காக என்பன போன்ற காரியங்களில் சரியான தெளிவில்லாமல் இருக்கிறார்கள். பரிசுத்தமான இறைவனை அவர்கள் சரியாக அறியவில்லை. பாவத்தின் வல்லமை தொடர்ந்து பிடிப்பதற்காக ஈசா நபி வரவில்லை. ஈசா நபியை நம்புகிறவர்கள் இனி பாவிகள் அல்ல. அவனுடைய பாவமான இருதயம் மாற்றப்பட்டு புதிய இருதயத்தை தருகிறார். அப்படி புதிய இருதயம் தரப்பட்ட பிறகு அவன் நிலைமையை இறைவேதம் இவ்வாறு கூறுகிறது. 1 Corinthians 5:17 வாசிக்கிறேன், கேளுங்கள். 2 Corinthians 5:17 வாசிக்கிறேன், கேளுங்கள். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் உள்ளிருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. உதாரணமாக கூறுகிறேன், நீங்கள் நன்றாக சுத்தமான உடையை அணிந்திருக்கிறீர்கள் என்றால் சுத்தமான இடத்தில் உட்காருவதை விரும்புவீர்களா அல்லது அசுத்தமான இடத்தினாலும் பரவாயில்லை என்று சொல்லி உங்கள் உடையை அழுக்குப்படுத்திக் கொள்வீர்களா? நிச்சயம் செய்ய மாட்டீர்கள். அப்படியே ஈசா நபியினால் பாவம் மன்னிக்கப்பட்ட ஒருவன், பாவம் கழுவப்பட்ட ஒருவன் தன்னை பாவம் மீண்டும் கரைப்படுத்தாதபடி காத்துக் கொள்வதில் கவனமாக இருப்பான். சில ஆயத்துக்களை வாசிக்கிறேன், கேளுங்கள். தீத்து 3:3-7 வரைக்கும் மற்றும் 1 Peter 1:14-15 வாசிக்கிறேன், கேளுங்கள். ஏனெனில் முற்காலத்திலே நாமும் புத்தியினரும் கீழ்ப்படியாதவர்களும் வழி தப்பி நடக்கிறவர்களும் பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும் துர்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும் பகைக்கப்படத்தக்கவர்களும் ஒருவரை ஒருவர் பகைக்கிறவர்களுமாய் இருந்தோம். நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயையும் மனுஷர் மேலுள்ள அன்பும் பிரசன்னமான போது நாம் செய்த நீதியின் கிரியின் நிமித்தம் அவர் நம்மை இரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறு ஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியனுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை இரட்சித்தார். தமது கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கையின்படி சுதந்திரராகத்தக்கதாக அவர் நமது இரட்சகராக இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூர்ணமாய் பொழிந்தருளினார். நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். ஈசா நபியின் சீடர்களின் வாழ்க்கையை நாம் எவ்வாறு சுருக்கமாக சொல்லலாம்? ஈசா நபியின் சீடர்களின் வாழ்க்கையை நாம் எவ்வாறு சுருக்கமாக சொல்லலாம்? இறைவனின் குணங்களை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக நடந்து கொள்ள வேண்டும் என்று இறைவன் நாடுகிறான். சுருக்கமாக சொல்ல போனால் தம்முடைய பிள்ளைகள் தன்னை போலவே இருக்க வேண்டும் என்று இறைவன் விரும்புகிறான். இறைவன் பரிசுத்தமானவனானதால் இறைவனை பின்பற்றுகிறவர்களும் தன்னை போல பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று நாடுகிறான். 1 யோவான் 3:10 மற்றும் தீத்து 2:11-13 மற்றும் எபிரேயர் 4:25-32 எபேசியர் 5:1-8 1 யோவான் 4:7-21 வாசிக்கிறேன், கேளுங்கள். இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். நீதியை செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் இரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியையும் நீதியையும் தேவ பக்தியையும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகா தேவனும் நமது இரட்சகருமாகி இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. எபேசியர் 4:25-32 வாசிக்கிறேன், கேளுங்கள். அன்றையும் நாம் ஒருவருக்கொருவர் அவயங்களா இருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பாக உங்கள் எரிச்சல் தணிய கடவுது. பிசாசுக்கு இடம் கூடாமலும் இருங்கள். திருடுகிறவன் இனி திருடாமலும் குறைச்சொல்லவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகள் உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கிடவது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்புக் கொடுத்தது. கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்புக் கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்ற எந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது. அப்படியே வம்பும் புத்தீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள். ஸ்தோத்திரம் செய்தலே தகும். விபச்சாரக்காரனாவது அசுத்தனாவது விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசனைக்காரனாவது தேவடைய ராஜ்யமாக கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று விபச்சாரக்காரனாவது அசுத்தனாவது விக்கிரகாராதக்காரனாகிய பொருளாசனைக்காரனாவது தேவடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடையவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. இப்படிப்பட்டவைகளின் நிமித்தமாக கீழ்ப்படியாமின் பிள்ளைகளின் மேல் தேவ கோபாக்கணி வருவதால் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களுக்கு பங்காளிகளாகாதிருங்கள். முற்காலத்திலே நீங்கள் அந்தகாரமாயிருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க கடவோம். ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க கடவோம். ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கிறோம். இவை அனைத்தும் ஈசா நபியை பின்பற்றுபவர்களின் வாழ்க்கை முறையை பற்றி கூறுகிறது. ஈசா நபி அவர்கள் இன்சான் தன்னை நேசிப்பதைப் போலவே அடுத்தவனையும் நேசிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறான். 1 யோவான் 1:7-9 உள்ள ஆயத்துகளையும் எபேசிய 2:18-19 ஆயத்துகளையும் வாசிக்கிறேன், கேளுங்கள். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவம் இல்லை என்று என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். அந்தபடியே நாம் இருதரத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் சிலாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமா இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லா இருக்கிறார். ஈசா நபியுடன் சேர்ந்தவர்கள் இந்த துனியாவில் அவரோடு நெருக்கமான உறவு கொள்ளவும் மறுமையில் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளவும் முடியும். இறைவனோடு நெருக்கம் கொள்ளும் போது இறைவனுடைய சித்தத்தை அறிந்து இறைவனுக்கு பிரியமாக வாழ முடியும். முதலாவதாக ஈசாவின் சீடர்களின் முக்கியமான பொறுப்பு என்னவென்றால் இறைவாக்கை தினசரி வாசித்து தியானம் பண்ணி அதன் கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும். இறைவாக்கு அல்லது இறை வேதம் இறைவனின் நாட்டத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. இறைவன் தன் வார்த்தை மூலம் நம்மோடு பேசுகிறான். இறைவாக்கு என்பது நமது ஆன்மாவுக்கு பலனளிக்கும் ஊட்டச்சத்துக்கு ஒப்பானது. இறைவனை அவனுடைய வாக்கை நேசிக்கிற ஒருவனிடம் இறை வேதத்தை வாசிக்கும்படி வற்புறுத்திய வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், பசி எடுக்கும் போது உணவெடுத்துக் கொள்வது போல அவன் இறைவாக்கை புசிப்பான். ஐயூப் நபி அவர்கள் கூறுவதை கவனியுங்கள். யோபு 23வது சூரா 12வது ஆயத்தை வாசிக்கிறேன். அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை. அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரமா அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை. அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்து கொண்டேன். இரண்டாவதாக, ஜன்னத்தில் இருக்கும் இறைவனை நோக்கி நாம் துவா பண்ணுவது இறைவனுடன் உறவில் வளர விரும்பும் எவனும் இறைவனிடம் அடிக்கடி பேச விரும்புவான். ஈசாவின் சீடர்களை பொறுத்து துவா என்பது சிறந்த நண்பரிடம் பேசுவதை போல. நாம் இறைவனை நோக்கி துவா செய்ய குறிப்பிட்ட ஒரு நேரம் குறிப்பிடப்படவில்லை. இரவோ பகலோ காலையோ மாலையோ எப்பொழுது வேண்டுமானால் துவா செய்யலாம். நாம் தொடர்ந்து இறைவனை புகழ்ந்து அவனுக்கு நாம் தொடர்ந்து இறைவனை புகழ்ந்து அவனுக்கு செலவாத்து கூற வேண்டும் என்று இறைவன் விரும்புகிறான். துவா என்பது சக்தி வாய்ந்தது என்பதை ஈசா நபியின் சீடர்கள் அறிந்திருந்தனர். துவாவின் பலனை குறித்து இறைவாக்கு கூறுவதை கவனியுங்கள். யோவான் 14வது சுரா 14வது ஆயத்து மற்றும் பிலிப்பியர் 4வது சுரா 6வது ஆயத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். மூன்றாவதாக, இறைவனிடமும் இறையடியார்களிடமும் கூட்டுறவு ஃபெலோஷிப் ஐக்கியம் வைத்துக் கொள்வது எரியும் நிலக்கரி நெருப்பு குவியலுடன் சேரும் எரியும் நிலக்கரி நெருப்பு குவியலுடன் சேரும் எரியும் நிலக்கரி நெருப்பு எரியும் நிலக்கரி நெருப்பு குவியலுடன் சேரும் எரியாத நிலக்கரி சேரும்போது எரியும் நிலக்கரி நெருப்பு குவியலுடன் சேரும் எரியாத நிலக்கரி சேரும் போது அதுவும் நெருப்பு பிடித்து ஒளி வீசுவது போல. சில ஆயத்துக்களை வாசிக்கிறேன், கேளுங்கள். 1 யோவான் 1:3-6 எபிரேயர் 10:24-25 ஆயத்துக்களையும் லூக்கா 24:46-48 ஆயத்துக்களையும் வாசிக்கிறேன், கேளுங்கள். நீங்களும் எங்களோடு ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம். தேவன் ஒளியா இருக்கிறார், நீங்களும் எங்களோடு ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம். தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமா இருக்கிறது. நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாயிருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாயிருப்போம். மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து, சபை கூடி வருதலை சிலர் விட்டுவிடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதாயிருக்கிறது. அன்றியும் மனந்திரும்புதலும் பாவம் மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாயிருக்கிறீர்கள். அன்பானவர்களே, இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சியை கவனித்துக் கொண்டதற்கு நன்றி. இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கவனித்த வண்ணமாக இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பானாக. இன்ஷா அல்லாஹ், அடுத்த நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கும் வரை இறையருள் உங்களோடு இருப்பதாக. ஆமீன்.